இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம், சங்கீதம் 94:1 வாசிக்கலாம். சங்கீதம் 94:1.
நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும்.
நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கிங்ஸ்மேன் ரெடிமர் அண்ட் த கிங்ஸ்மேன் அவெஞ்சர். எனத்தான் மீட்பர், எனத்தான் நீதியை சரி கட்டுறவர், அல்லது பழி வாங்குகிறவர் என்று அர்த்தம். நீதியை சரி கட்டுவது என்றால் பழி வாங்குகிறவர். பழி வாங்குகிறவர் என்று சொல்வது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு சாஃப்டான வேர்டு வந்து நீதியை சரி கட்டுறவர். அதான் இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டது, நீதியை சரி கட்டுற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுற தேவனே பிரகாசியும். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுறவராக இருக்கிறார். அதாவது அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார், நமக்காக பழி வாங்குறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இனத்தானாக கின்ஸ்மேனாக இருக்கிறார். கின்ஸ்மேன் என்றால் இனத்தான் என்று அர்த்தம். ரெடிமர் என்றால் மீட்பர். இனத்தான் மீட்பர் என்று பிரதர் பென்ஹாம் செய்தி கொடுத்துருக்கிறார். அதை ரூத்து எப்படி மீட்கப்படுகிறாள், நகோமி எப்படி மீட்கப்படுகிறாள் என்று அந்த செய்தியிலே நீங்கள் வாசிக்க முடியும். அவர் ரெடிமர் என்பதை பிரதர் பென்ஹாம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். அதே சமயத்தில் அவர் ரெடிமர் மட்டுமல்ல, அவர் நமக்காக பழி வாங்குறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நம்ம அவருடைய பிரைடுடைய மெம்பராக இருக்கிறோம். அதனால் அவர் நம்மை ரெடீம் பண்ணுகிறார், மீட்கிறார். இந்த மெசேஜை கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாமலும் தேவபுத்திர வெளிப்படுவதற்காக சர்வ சிஷியும் ஏகமாய் தவித்து பரிசோதனைப்படுகிறது. ரோமர் 8:19 வாசிக்கிறோம். ரோமர் 8:23, அல்லாமலும் ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். நம்ம எது காத்து கொண்டிருக்கோம், இந்த சரீரம் மீட்பு அடைய வேண்டும். இந்த நேரத்துக்குரிய ப்ராமிஸ் என்ன? நமக்கு பாடி சேஞ்ச் வரும், அதன் பின்பு ராப்சர் வரும். முதலாவது இந்த பாடி சேஞ்ச் ஆகும், பிறகு நம்ம இங்கேருந்து நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் வந்து இந்த நேரத்துக்குரிய ப்ராமிஸ். இந்த நேரத்துக்குரிய ப்ராமிஸ் வந்து ஹோலி கோஸ், பாடி சேஞ்ச், ராப்சர். மற்ற எல்லாருக்கும், மற்ற சபை காலங்களுக்கு, எபேசு, சிமின்னா, பெர்கமு, தேத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா, அந்த சபை காலத்துக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் கொடுத்தார் என்றால், நியூ பேர்த், அதாவது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ். நீங்கள் மனம் திரும்பி கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசான பெறும் பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியினுடைய அந்த பேப்டிசம் தான் நியூ பேர்த். எல்லா சபை காலத்துக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தருவேன், நியூ பேர்த் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் நமக்கு வந்து அதை விட அதிக ப்ராமிஸ், அதோடு சேர்ந்து, நியூ பேர்த்தோடு சேர்ந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். அல்லேலூயா. நம்ம விசேஷித்த மக்களாக இருக்கிறோம், நமக்கு விசேஷித்த பிளஸ்ஸிங் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது வந்து நம்முடைய ரெடாம்ஷனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ரெடிமராக இருக்கிறார், கின்ஸ்மேன் ரெடிமேர், இனத்தான் மீட்பராக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் நமக்காக பழி வாங்குறவராக இருக்கிறார். நம்ம பழி வாங்குறதில்லை, நமக்காக பழி வாங்குறார். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார். அதை வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும்னா, நீதியை சரி கட்டுறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையானது தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர் வந்தார். டு ப்ரொக்ளைம் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட். அவருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக, கர்த்தர் என்மேல் இருக்கிறார் என்று அங்கே அவர் சொல்லப்படுது. இந்த வேத வாக்கியம் இன்றைத்தன நிறைவேறிற்று என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அதோடு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் அடுத்த பாகம் என்னவென்றால், நீதியை சரி கட்டுவது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு ஏசாயா 61 வாசிக்கிறோம். 2 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்.
அவருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்காக, அவருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும். To proclaim the acceptable year of the Lord and the day of vengeance. Vengeance-னா என்னது? பழி வாங்குவது. அதுக்கு அது வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும்னா நீதியை சரிகட்டுவது. நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து லூக்கா 4:21 வாசிக்கும் பொழுது அவர் புஸ்தகத்தை எடுத்து அதோடு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். அவருடைய அனுக்கிரகத்தை வருஷத்தை பிரசித்த பண்ணவும் என்னை அனுப்பினார், நீதியை சரிகட்டும் நாளை கூற என்னை அனுப்பினார் என்று அந்த வேடை அப்படியே அதோடு ஸ்டாப் பண்ணிட்டார். அதை சொல்லலை. பென்காமி என்று சேர்ந்தால் அவர் பிரசவ வேதனை என்ற செய்தியை கொடுக்கும் பொழுது, பேர்த் பெயின் என்ற செய்தியை கொடுக்கும் பொழுது அவருடைய பைபிள் வந்து அது திறக்கலை. அது வந்து அந்த பேப்பர் உன்னோடு ஒன்றை ஒட்டி கொண்டது, புது பைபிள். அதனால வந்து அவர் ப்ரீஸ்ட்டு கொண்டு பைபிளை கொடுக்குறார். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அங்கே ஜபாலயத்தில் தலைவன் வந்து அங்கே கொடுத்தது போல, புஸ்தகத்துருளை கொடுத்தது போல அதே மாதிரி சம்பவம் நடக்கிறது. நடக்கும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? பிரசவ வேதனை என்ற செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறார். இஸ்ரியானவளுக்கு பிரசவ வேதனை வரும் பொழுது அவள் துக்கப்படுகிறாள். ஆனால் ஒரு ஆண் குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையின் நிமித்தம் அவள் துக்கத்தை மறந்து சந்தோஷப்படுகிறாள். அதே போல் இந்த உலகம் மறந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரசவ வேதனைப்படுகிறது. இங்கே தேர்ட் வேர்ல்டு வார் வரும்பொழுது அதிக பிரசவ வேதனைப்பட்டு ஒரு புதிய உலகத்தை அது பிறப்பிக்கும் என்றதான சாராம்சத்தில் அவர் செய்தியை கொடுக்குறார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு ப்ரீஸ்ட், ரோமன் கத்தோலிக் ப்ரீஸ்ட் அங்கே இருக்கிறார். அவர் கொண்டு என் பைபிளை நீ பாருன்னு சொல்லி அந்த பைபிளை கொடுக்கும் பொழுது அது கரெக்டாக அந்த வேர்டு அங்கே கரெக்டாக வருது. அது என்ன, பேப்பர் உன்னோட ஒன்று ஒட்டலை. இதில் பேப்பர் அவங்க மனைவி கொடுத்த அந்த புது பைபிள் வந்து பேப்பர் உன்னோட ஒன்று ஒட்டி கொண்டது. இல்லை, அவர் கரெக்டாக என்ன ஜென்ன பிரசங்கம் பண்ணுறாருனா நீதியை சரிகட்டும் நாளை பிரசங்கம் பண்ணுகிறார். 2000 பிறகு நீதியை சரிகட்டும் நாள் வருகிறது. ஒரே வசனத்தில் 2 ஒரு பகுதி 2000 முன்னதாக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். இப்பொழுது 2 நீதியை சரிகட்டுவது பாகத்தை பிரதர் மூலமாக ஆண்டவர் வந்து சொல்லும்படியாக வைத்தார். அதில் பாருங்கள், இதுக்கு ஒரு வசனத்தில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் 2000 முதலாவது ரெடாம்ஷன் ஒர்க்கை அவர் செய்தார். ரெடாம்ஷன் ஒர்க்கை செய்து இப்பொழுது 2000 ஆகிவிட்டது. இப்பொழுது நீதியை சரிகட்டும் நாள். அப்பொழுது அவர் கின்ஸ்மேன் ரெடிமராக வந்தார். இப்பொழுது அவர் வந்து நியாயம் தீர்க்கிறவராக, கின்ஸ்மேன் அவெஞ்சராக, நமக்காக நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருகிறார். ஹலோ, அவர் நம்முடைய இனத்தானாக இருக்கிறார். எப்படி அவர் நம்முடைய இனத்தானாக மாறினார்? சிசிகத்தர் மனுஷனாக வந்தார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பல்லோகத்தில் மிகப்பெரியவர், ஹையஸ்ட் இன் ஹெவன். பூமியில் மிகவும் சிறியவராக, லோயஸ்ட் இன் ஏர்த். அவர் வந்து ஏழை அங்கே குடும்பத்திலே, மரியாள் அந்த யோசேப்புக்கு அங்கே வந்து அந்த குடும்பத்திலே அங்கே வந்தார். மாட்டு தொழுவத்திலே கிடக்கப்பட்டார். ரொம்ப லோயஸ்டாக வந்தார். இதுதான் தேவனுடைய மகத்துவம். இதைத்தான் சாபன மக்கள் அறிய முடியாதபடி அவங்க திருத்துவம் என்ற பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு தியாலஜி, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தில் தான் உலக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்தோலிக், ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தகோஸ் எல்லாருமே அந்த தத்துவத்தின் கீழே இருக்கிறார்கள். அவங்க தேவத்துவத்தில் இல்லை, அவங்க ஒரு ஃபிலாசபி, ஒரு டாக்ட்ரின், டிர்னிட்டி என்ற டாக்ட்ரினில் அவங்க எல்லாரும் ஒன்றா மாறுவாங்க. நம்ம வந்து ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. 153:16 இந்த கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ், தேவ பக்திக்குரிய ரகசியம் அது மிகவும் பெரியது. அது என்னவென்றால், காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் 2000 முன்னாக ரெடீமராக வந்தார். இந்த கடைசி காலத்தில் அவர் நீதியை சரிகட்டுறவராக வருகிறார். ஆமென். இனத்தான் மீட்பராக வந்தார். நம்ம மனுஷராக அவர் வந்தார். அதான் நம்முடைய இனத்தான். ஆயிரம் ஆயிரமான தேவதர்களும் கேரிபீன்களும் அவரை ஓய்வில்லாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போட்டி கொண்டிருக்கும் பொழுது, அதெல்லாம் அவருடைய மையமே அங்கே துறந்து ஒரு மனுஷனாக மாம்சத்தில் வரும் பொழுது, நம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கும் பொழுது, அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஒரு சரீரத்திலே அங்கே வெளிப்படும் பொழுது, அதுதான் வந்து நம்முடைய இனத்தானாக அவர் மாறுகிறார். ஆனால் இப்பொழுது அவர் இந்த கடைசி காலத்திலே அவன் நீதியை சரியற்றவாக வந்திருக்கிறார். God, the creator of spirit, became kinflock to us when he became man, in order he could take sin upon him and pay the price and redeem us back to God again. Vena vidamai solugira the breach edaveli endra seyile solugira srishtigatharaiya devan aaviyai irukkira devan enna seidar endral nammudaiya paavangalukku அவர் கரையத்தை செலுத்தும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, தேவனோடு நம்மை மறுபடியும் ஐக்கியப்படுத்தும்படியாக அவர் நமக்கு இனத்தானாக மாறினார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமீன். ஆடம் இழந்து போன எல்லாத்தையுமே, ரெடெம்ஷன், எவ்ரி திங் தட் ஆடம் ஹேட் அண்ட் எவ்ரி திங் தட் ஹி லாஸ்ட், ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்கும்படியாக கிரைஸ்ட் ரெடீம்ஸ் பேக், கிறிஸ்து அதை திரும்ப நமக்கு மீட்டு கொடுக்கிறார். He is already redeemed us. அவர் ஏற்கனவே நம்மை மீட்டுக் கொண்டார். But he hasn't took the possession yet. மீட்டுக் கொண்டார், ஆனால் அவர் நம்மை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். அந்த அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது அவர் நம்மை ரிசீவ் பண்ணுவார் என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் ராப்சர். கிரைஸ்ட் இஸ் அவர் கின்ஸ்மேன், கிறிஸ்து நம்முடைய இனத்தான் மீட்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்றால், ஆதாம் வந்து அங்கே கர்த்தர் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே ஈ ஷால் ஷேர்லி டை, நிச்சயமாக நீ மரித்து போவாய் என்று அங்கே சொல்லும் பொழுது, நீ சாகவே சாவாய் என்று அவர் சொல்லியிருக்கும் பொழுது சாத்தான் என்ன சொல்லுகிறான், ஈ ஷால் நாட் ஷேர்லி டை. ஆதியமா 3 4 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் சாகவே சாவதில்லை, he shall not surely die. சர்ப்பன்ட் என்ன செய்கிறது என்றால், ஏவாளுக்கு என்னதை நம்பும்படியாக சொல்கிறது என்றால், ஆண்டவர் வந்து அன்புள்ளவர், கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு ஏவாளை நம்ப சொல்லுது. அதனால அவர் வந்து உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். He was only a God of love. அவர் வந்து அன்புள்ள தேவன், so God of love. அப்படி என்று சொல்கிறான். That he was in God of judgment. அவர் நியாய தீர்ப்பின் தேவன் அல்ல. அவர் God of love, he is not God of judgment. அதுதான் அங்கே ஏவாள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் சாவே சாவில்லை. அவர் எப்படி இந்த சின்ன இந்த கனியை சாப்பிட்டக்காக உங்களை சாவடிச்சிருவார்? அவர் அன்புள்ளவர். இன்னொரு பகுதியை அவன் ஃபோக்கஸ் பண்ணலை. அவர் நியாயம் தீர்க்கிறவருடைய வார்த்தையை மீறினா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அப்படிங்கிறத அவன் சொல்லலை. அதனால் ஏவாளை அப்படி அவன் நம்பும்படியாக செய்தான். அதே போல் இன்றைக்கி சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார், நம்ம என்ன தப்பு செய்தாலும் அவர் மன்னிக்கிறார். God of love and forgiveness. என்ன தப்பு செஞ்சாலும் அவர் மன்னிக்கிறார். அதனால் அவர் வந்து ஜட்ஜி கிடையாது, அவர் வந்து மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்று அந்த ஒரு பகுதியை மட்டும் சொல்லுவது, இன்னொரு பக்கத்தை சொல்கிறதில்லை. அவர் வந்து God of judgment என்று சொல்லுவதில்லை. ஏவாள் அப்படி தான் அங்கே ஏவாளுக்கு அசற்பாக தான் சொன்னது, அவர் God of love, இதுக்காக உங்களை சாகடிக்க மாட்டார். அதெல்லாம் ஷியர்லி யூ வில் நாட் டை, நீ மறிக்க மாட்டாய். அவர் வந்து லேம்பாகவும் இருக்கிறார், லயனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரெடிமராகவும் இருக்கிறார், அவர் ஜட்ஜாகவும் இருக்கிறார் என்று நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அவர் 2000 முன்னாக ரெடிமராக வந்தார். இப்பொழுது அவர் எப்படி வந்திருக்கிறார் என்றால், ஜட்ஜாக வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். ஆதியாகமம் 18:25 வசனத்தில் அவன் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அவர் சோதோமை அழிப்பதாக சொல்லுகிறார். அவனுடைய பாவம் வனப்பயிருந்தே எட்டினது. அதனால் அவர்களை நான் வந்து இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன். இப்பொழுது ஆபிரகாம் பரிந்து பேசுகிறான். 50 to 10 நீதிமான் வரைக்கும் அவன் பேசுகிறான். அதில் என்ன சொல்கிறான், சர்வலோகத்தின் நியாயாதிபதி, நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? துன்மார்க்கரோடு நீதிமானை நீர் அழிப்பீரோ? அப்படி நீர் அழிக்க மாட்டீர். நீர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட். நீர் உலகத்தின் நியாயாதிபதி என்று சொல்லுகிறார்.
25
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அவர் மத்தியான வேளையில வரும்பொழுது சன் ஆப் மேனா வந்திருக்கிறார், அதாவது ரெடிமராக வந்திருக்கிறார். இத நான் உங்களுக்கு சில முறை சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். 18 முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு மனுஷகுமாரனாக வருகிறார். தற்காலிகமாக ஒரு மனுஷ சரீரத்திலே, 2 தூதர்களும் மனுஷ சரீரத்திலே ஆபிரகாமே கூடாரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது அவன் போய் என்ன செய்த ஆண்டவரே, என்னை வீட்டில் வந்து தங்கி வந்து கொஞ்சம் ஆகாரத்தை புசித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர் மனுஷகுமாரனாக வருகிறார், சன் ஆஃப் மேன், ரெடீமராக வருகிறார். அவனுக்கு பாடி சேஞ்ச் அந்த ப்ராமிஸ் சன்னை குறித்து வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. ஒரு பிராண உற்பத்தி காட்ட திட்டத்திலே நான் மறுபடியும் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் நகைக்கும் பொழுது கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. இஸ் எனி திங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவங்கள பாடியை சேஞ்ச் பண்ணி அந்த ஆபிரகாம் அந்த சாராவுடைய பாடியை எங்கே மாற்றி ப்ராமிசன் ஐசக் எங்கே கொடுக்குறார். அப்போ ஆபிரகாமுக்கு அவர் ரெடிமராக வருகிறார். இப்பொழுது என்ன சோதோமுக்கு அங்கே போகும்பொழுது சுப்ரீம் ஜட்ஜாக மாறிட்டார். 2 தூதர்கள் ஏற்கனவே போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு முன்னதாக அங்கே அங்கே ஆண்டவருக்கு முன்பாக ஆபிரகாம் நிற்கிறான். திடீரென்று அவருடைய இது மாறுகிறது. வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்டபடி அவர் ரூபம் மாறுகிறது. அவருடைய சரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கிறது. அவருடைய பாதங்கள் வெண்கலம், பிரகாசமான வெண்கலம் போன்றவர்களாக இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருக்கிறது. அவர் திடீர்னு அப்படி மாறிட்டார். சர்வலோகத்தின் நியாயாதிபதியாம். அதான் அவன் சொல்கிறான், சர்வலோகத்தின் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அதாவது ஹி வாஸ் போத் ரெடிமர் அண்ட் அவெஞ்சர். அவர் வந்து மீட்பராகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் அவர் வந்து நீதியை சரிகட்டுகிற தேவனாக இருக்கிறார். சாட்டன் வந்து காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அவர் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் வந்து அன்புள்ளவர் என்று தான் காமிப்பார். நீ எப்படி வாழ்ந்தாலும் அதெல்லாம் அவர் வந்து உன்னை தண்டிக்க மாட்டார். நீ எப்படி வேணாலும் வாழலாம். சாப்பிடுத்த மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படினாலும் வாழலாம். நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கும். பெந்தகோஸ் மார்க்கம் வந்து மாய்மாலமான மார்க்கம். ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம் வந்து அது வந்து பாரம்பரிய மார்க்கம். கத்தோலிக்க மார்க்கம் விக்கிரகாரங்க, இந்துக்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதெல்லாம் இவ்விதமான சாபன கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர் அன்புள்ளவர், அவர் பாவங்களை மன்னிப்பார், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். கன்வென்ஷன் பிரசங்கியார் எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜாக இருக்கிறார், அவர் நீதி செலுத்துகிறவராக இருக்கிறார், பழி வாங்குறவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார். பயன்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து அவர் நீதியை சரிகட்டுற தேவன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கு. வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ரெவலேஷனும் அங்கதான் இருக்கு. அவர் ரெடீமர் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் காண்பிக்கிறது. அவர் நீதியை சரிகற்றவர் என்பதை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல 5:9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுவானுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் அறிந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான கும்பாக வணக்கமாய் விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற பாடலை பாடினார்கள், புதிய பாடலை பாடினார்கள். பாருங்க, அது வந்து இங்கே மணவாட்டியினுடைய பாடலாக இருக்கிறது. அவர் நம்முடைய ரெடீமர் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற கோத்திரங்கள், பாசைக்காரர்கள், ஜனங்கள், ஜாதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு தேவனுக்கும்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியிலும் ஆக்கினார். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம், ஒரு நாளிலே நாங்கள் உலகத்தை அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அது இட் இஸ் அ ரெடெம்ஷன் சாங். இப்பொழுது நாம் அந்த பாடலை பாடுகிறோம். இப்பொழுது தான் புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. புஸ்தகத்தை இப்பொழுது வாங்கியிருக்கிறார். இது கடைசி கால மணவாட்டியினுடைய பாடலாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து வெளிப்படுத்தல் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட தங்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்த 144,000 கண்டேன். அல்லாமலும் பெருவளத்து இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர்கள் வந்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 எல்லாம் வேறொருவராலும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இஸ்ரியலால் கரைப்படாதவர்கள் அவர்களே, கற்புள்ளவர்கள் அவர்களே, இவர்கள் வந்து ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக பூமியிலேருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இங்கே ஒரு குரூப்பை பார்க்கும், 146,000. இந்த ரெண்டு குரூப்பு தான் வந்து எலெக்டட் பீப்புள், ரெடீம்டு பீப்புள். நம்ம இன்னைக்கு ரெடெம்ஷன் அடைஞ்சிருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு இன்னும் வரல. 144,000 பேருக்கு வரல. இந்த டயக்ராம் படி 70th வாரத்தில் அவங்களுக்கு வருகிறது. 70th வாரம் நான் இன்னும் பிரசங்கம் பண்ணலை. 69 வாரம் முடிஞ்சு விட்டது. நம்ம இடையில இருக்கிறோம். 7 சபை காலங்கள் முடிஞ்சு விட்டது. நம்ம இப்பொழுது பிரைட் ஏஜில் இருக்கோம். ரேப்சரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ரேப்சரிங் ஃபெய்த் தந்திருக்கிறார். அதன் பின்பு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவங்களுக்கு ரெடெம்ஷன் வரும். அப்பொழுது வெளிப்படுத்தல் 14:1-5 வரைக்கும் சொல்லப்பட்ட வேத வசனங்கள் நிறைவேறும். அவர்கள் புதிய பாடலை பாடுகிறார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதிய நாமும் அதே தான் செய்கிறோம். நம்ம சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவனுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக நம்ம அந்த புதிய பாடலை பாடுகிறோம். நீர் எங்களை மீட்டு கொண்டீர், நாங்கள் பூமியில் அரசாளும். அதனால் அது வந்து நமக்கு அவர் கின்ஸ்மேன் ரெடீமராக இருக்கிறார். பிரைடுக்கும் 144,000 பேருக்கு அவர் கின்ஸ்மேன் ரெடீமராக இருக்கிறார். ஆனால் வார்த்தையை புறக்கணித்த மக்களுக்கு அவர் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 6:9-10 வாசிக்கும் பொழுது, அவர் 5 முத்திரையை உடைத்த பொழுது வேத வசனத்தின் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமாக கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பூமியில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள். பழி வாங்குதல் என்ற வார்த்தையை சொல்லுகிறார் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படுகிற போகிற தங்கள் உடன் படிவிடைக்காரும் தங்கள் சகோதரமாகிய தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பார வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, இங்கே வந்து அவர் பழி வாங்குகிறவர் என்பதை சொல்லுகிறார். எங்களுடைய இரத்தத்தை குறித்து, அவங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. யாரால சிந்தப்பட்டது? ஹிட்லர், முசோலினி, ஏக்மேன், ஸ்டாலின், இந்த கொடுங்கோல் மன்னர்கள் அந்த யூதர்கள் என்ற காரணத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்ற காரணத்துக்காக, ஆபிரகாமின் சந்ததியார் என்ற காரணத்துக்காக கொல்லப்பட்டபடினாலே அவங்க பலிபீடத்தின் கீழே இருக்கிறார்கள். அவர்கள் என்று எங்களுக்கு எப்பொழுது நீர் பழி வாங்காமல் இருப்பீர், நியாய தீர்ப்பு செய்யாமல்? அப்போ அவர் பழி வாங்குகிறவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர் நீதியை சரிகட்டு, எங்கள் இரத்தத்தை குறித்து நீங்கள் நீர் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரெடீமர் மட்டுமல்ல, அவர் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளிப்படுத்தல் 17 நீங்கள் முதல் சில வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னுடனே பேசி, நீ வா ஆட்டுக்கு மகா திரளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை ஆவியிலே வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். பாருங்க, தளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காம்ப, ஆண்டவர் அவளை பழி வாங்குகிறார். திரளான தண்ணீர்கள் என்று சொன்னால் திரளான ஜனங்கள், 124 கோடி மக்கள், உலகமெங்கிலும் ஒரே சிங்கிள் ஹெட்டு தான், அதுக்கு ஒரே ஒரு தலைமை தான் இங்கே இருக்கிறது. அவள் வந்து திரளான தண்ணீர் மேல் வீற்றிருக்கிறாள். அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் சிங்கிள் ஹெட்டு போப்பு தான். அவளுக்கு வருகிற ஆக்கினையை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி வனாந்தரத்தில் அங்கே கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளை 10 கும்பலையுடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்த சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு எஸ்ரி ஏறி இருக்க கண்டேன். அவள் வந்து இத பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருள்களும் தாய் என்னும் நாம அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அவள் வந்து பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தாலும் இயேசுவினுடைய சாட்சிகளுடைய இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்க கண்டு, ரத்தத்தை அங்கே சிந்திக்கப்பட்டிருக்கு. எத்தனை வேலை கோடி ரத்தம், 6 கோடியே 80 லட்சம் கிறிஸ்தவளை கொலை செய்திருக்கிறாள். பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளுடைய ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள். ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவர்களுக்கும் தாய் என்னும் நாம அவள் நெற்றியிலே எழுந்தது. அவள் ரத்தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களாலும் முத்துக்கு நிலாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசி தினத்தினாலும் அருவறுப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருக்கிறாள். பாருங்க, அந்த வேசியை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே மத்தில் நீங்கள் 16ஆம் வசனத்துக்கு போகும் பொழுது, நீ மிருகத்தின் மேல் கண்ட அந்த 10 கொம்புகளானவர் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணம் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறலகும். அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கு ஒரே யோசனைகளாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி அவருடைய ஆவியை ஏவினார். நீ கண்ட இஸ்ரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்று சொல்லதான் வாடிகன் பட்டணம் கத்தோலிக்கம் உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்கிறது. அதுக்கு ஆண்டவர் வந்து நெருப்பினால் சுட்டரித்து போடுவார். வாடிகன் சிட்டி வந்து மேப்பில் இருந்து அவர் அப்புறப்படுத்துவார். உலகத்தின் மேப்பில் இல்லாதபடி அவர் அப்புறப்படுத்துவார். அவளுக்கு நீதியை சரிகட்டு நாள் வரப்போகிறது. 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, பின்பு திரளான ஜனக்கூட்டம் இடும் ஆரவாரத்தை, பல்லோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடும் ஆரவாரத்தை கேட்டேன். இப்பொழுது ரட்சணியம் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கத்தருக்கே உரியது. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசியை அவள் நியாயம் தீர்த்தாரே என்று சொன்னார்கள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த அந்த வேசியை வந்து அவள் நியாயம் தீர்க்கிறார். தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளத்தில் பழி வாங்கினாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவன் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினார்.
தம்முடைய ஊழியக்காரின் ரத்தத்துக்காக 6 கோடியே 80 லட்சம் கிறிஸ்தவளை கொன்னதுக்காக அவர் பழி வாங்குறார். தம்முடைய ஊழியக்காரின் ரத்தத்துக்காக பழி வாங்குறவராயிருக்கிறார். ரெடிமர் மட்டுமல்ல, அவர் பழி வாங்குறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இதோ ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது அவருடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவருக்கு பயப்படுற சிறியோர் பெரியோருக்கு பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது. அந்த கடைசி பகுதியில் என்ன எழுதியிருக்குது? பூமியை கெடுத்தவர்களை ஆண்டவர் கெடுக்க போகிறார், பழி வாங்க போகிறார். மனுஷன் பூமியை தோண்டி தோண்டி இதை பூமியை கெடுத்துட்டான். பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் தோண்டி தோண்டி கட்டு, வேற கால்வா வேற தோண்டி, எல்லாம் பூமியை தோண்டி தோண்டி எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷமும் ரோடை ரெஸ்ட் பண்ணது கிடையாது. உன்னை தோண்டோன்னா பிற அடுத்தது தோன்றுறது. போக்குவரத்து நல்லாவே இல்லை. இப்பொழுது தற்சமயம் சென்னைக்குள்ளே எங்கேயும் போக்குவரத்து செய்ய முடியாது. கால்வா ஒரு பக்கத்தில் இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் ஒரு பக்கத்தில் இருக்கும். பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது என்று பைபிளில் சொல்லப்பட்டது. தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவர்கள் பழி வாங்கினார். அப்பொழுதுக்கு கின்ஸ்மேன் ரெடிமரா உங்களுக்கு இருக்கிற இதோ உங்களுக்காக உலகத்தை அவர் பழி வாங்குறார், மகா பேசிய அவர் பழி வாங்குறார், பூமியை கெடுத்தவர்களை பழி வாங்குறார், உங்களை யார் யார் கெடுத்தாங்களோ அதை பழி வாங்குதல் அவருக்குரியது. ரோமர் 12வது கடைசி சில வசனங்கள் என்ன வாசிக்கும், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன், ஆகையால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கள். நம்ம ஒருத்தர் பழி வாங்காண்டாம், ஆண்டவரே பழி வாங்குவார். வார்த்தைக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். அவங்க அப்படி செய்கிறாங்கப்பா சார், இங்கே இப்படி செய்கிறாங்க பார்க்குறேன்னு அழுறது. நீ ஏன் அழுறா? உனக்கு ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு இல்லை. அவர் ரெடிமராக இருக்கிறார், அந்த வெளிப்பாடும் சரியாக இல்லை. ரெண்டாவது, அவர் வந்து அவெஞ்சராக இருக்கிறார், நமக்காக பழி வாங்குறவர், நீதியை சரி கட்டுறவர். நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு விரோதமாக பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. உனக்காக அவர் பழி வாங்குவார், உனக்காக நீதியை சரி கட்டுவார, அந்த விசுவாசம் ஏன் இல்லை? நிறைய சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஆண்டவரோடு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. கர்த்தரை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான் அழுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. முகத்தை பார்த்தா ரொம்ப செத்த முகமாக இருக்கும், வார்த்தையை கேட்கும் பொழுது செத்த முகம் மாற வேண்டும். நம்முடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படணும். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கார். மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பிளஸ்ஸிங் வரும், மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா பிளஸ்ஸிங் வராது. தேவனை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும் பொழுது, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படியாப்பட்டவர், அது எப்படியாப்பட்டவர் என்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் நம்ம துதிக்கிறோம். அதான் துதிக்கிறது, மனப்பாடமாக சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து மனசில் உணர்ந்து துதிக்கிறோம், அவர் என்னுடைய ரெடீமர், அவர் என்னுடைய இதை எனத்தான் மீட்பர், அவர் எனக்காக நீதியை சரி கட்டுறவர், அவர் என்னுடைய பரிகாரி. நம்ம ரியலைஸ் பண்ணி துதிக்கும் பொழுது, நீங்கள் எப்படி துதிக்கும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்கு வரும். அவர் யெகோவாயிராக இருக்கிறார் என்ற தேவலை சந்திக்கிற வரைக்கும் நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் நம்ம துக்க முகத்தோடு, நம்ம அழுகிற ஒரு முகத்தோடு நம்ம ஏன் இருக்க வேண்டும்? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரல. நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறார், அவர் ரெடீமராக இருக்கிறார், அதே சமயத்தில் அவர் அவெஞ்சராக இருக்கிறார், அவர் காட் ஆஃப் லவ்வாக இருக்கிறார், அதே சமயத்தில் காட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறார், நமக்காக அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அந்த இனத்தான் மீட்பர் என்ன செய்வான் என்றால், அவன் வந்து அவன் தரித்திரவனுடைய இனத்தான் தரித்திரப்பட்டு போகும் பொழுது, அதான் க்ளோஸ் ரிலேட்டிவ், அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த கடனை கொடுத்து அவனுடைய லேண்டு ப்ராப்பர்ட்டியை மீட்டுக்கொள்ளுகிறான். அவனுடைய சகோனுடைய மனைவி சந்தானம் இல்லாதபடி மரித்து போனால் அவனுடைய அந்த பெண்ணை அவன் விவாகம் செய்ய வேண்டும். அப்படி தான் போவாஸ் ரூத்தை விவாகம் செய்தது. ரூத்துடைய அந்த நகோமியுடைய லேண்ட் அவளால் திருப்ப முடியலை, அது அடமானத்தில் இருக்கிறது. அந்த லேண்டை திருப்பி அந்த எலிமலைக்கு ப்ராப்பர்ட்டியை அங்கே வந்து அவன் திருப்பி கொள்ளுகிறான், அதை மீட்டு கொள்ளுகிறான். முதலாவது ரூத்தை மீட்டு கொள்ளுகிறான், ரெண்டாவது அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு கொள்ளுகிறான். அதனால் இப்பொழுது நகோமியும் மீட்டு கொள்ளப்பட்டு எல்லோரும் வந்து எலிமலைக்கு ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறாங்க. நம்முடைய போவாஸ் கத்ரா இயேசு கிறிஸ்து, நீங்கள் ரூத்தாக இருக்கிறீங்க, ஜென்டைல் பிரைடு, என் டைம் பிரைடு, நகோமி 144,000 பேர். நம்மை மீட்டுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அவங்கள மீட்டுக்கொள்ளுகிறார். பின்பு எலிமலைக்கு ப்ராப்பர்ட்டி இந்த உலகம் வந்து கத்தருக்கு சொந்தமானது, ஆடமுக்கு சொந்தமானது. எலிமலைக்கு ஆடமாக இருக்கிறான். அதெல்லாம் எலிமலைக்கு என்ன சென்றால் அவன் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு மோவாப் தேசத்துக்கு போய்விட்டான். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எலிமலைக்கு ப்ராப்பர்ட்டியை அங்கே மீட்டுக்கொள்ளுகிறான். போவாஸ் மீட்டுக்கொண்டு இப்பொழுது எல்லாருமே, போவாசு, ரூத்து, நகோமி எல்லாரும் எலிமலைக்கு ப்ராப்பர்ட்டியில் குடியிருக்கிறாங்க. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி, மில்லினியம். மில்லினியத்தில் கிறிஸ்துவும் இதோ அவருடைய மனவாட்டியும் 144,000 பேர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் நம்ம உலகத்தை 1000 வருஷம் சுதந்திரித்து கொள்வோம். ஆடம் இழந்து போன இந்த உலகத்தை நாம் மறுபடியும் சுதந்திரித்து கொள்வோம். அவர் நம்முடைய கின்ஸ்மேன் ரெடீமராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஒரு ஸ்டோரி. எனத்தான் மீட்பர் என்ற செய்தியில் பிறகு பெண்ணா எவ்வளோ அருமையாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதனால அவர் வந்து ரெடீமராக இருக்கிறார், அவர் அவெஞ்சராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம சாலமோனை நம்ம பார்க்கும் பொழுது, சாலமோனுடைய ஆட்சி வந்து மில்லினியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு பொற்காலமாக இருக்கிறது, கோல்டன் ஏஜாக இருக்கிறது. சாலமோன் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது அவன் அந்த ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்ள சிங்காசனத்துக்கு அவன் வரும் பொழுது தாவீது தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அதை சாலமோனுக்கு அதை கொடுக்கிறான். தாவீதுடைய சிங்காசனம் வந்து ஃபாதர்ஸ் த்ரோன். சாலமோனுடைய சிங்காசனம் இஸ் ஓன் த்ரோன், அவருடைய சொந்த த்ரோனாக இருக்கிறது. இப்பொழுது அந்த த்ரோனுக்கு போகிற அந்த நேரம், அந்த நேரத்தில் வந்து அவன் அங்கே தாவீது வந்து இங்கே சாலமோனுக்கு சில காரியங்களை சொல்லுகிறான். அதை வந்து நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அங்கே ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தால்?
சரி, அதை தொடர்ந்து நீங்க ஒன்பதாம் வசனம் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. ஹலோ, ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் வந்து சில காரியங்களை சொல்லுகிறான், சில ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்படியா சொல்லுகிறான். அதனால் ஃபாதர்ஸ் த்ரோன், டேவிட் த்ரோன் இஸ் ஓன் த்ரோன் வந்து சாலமோன் த்ரோன். அவன் ஃபாதர்ஸ் த்ரோன்லேருந்து தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு வர வேண்டும். அப்படி வர வேண்டிய நேரத்தில் தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன், சில காரியங்களை அங்கே தாவீது சொல்லி மறித்து போகிறான். அதே போல் இயேசு கிறிஸ்து ஏழு சபை காலங்களில் ஃபாதர்ஸ் த்ரோனில் இருந்தார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல் ஜெயங்கொளூர் எவனும் என்னுடைய சிங்காசத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறது. நான் ஜெயங்கொண்டு அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து அவர் என்ன செய்கிறார், ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்துக்கு போயிருக்கிறார். அது அவருடைய சிங்காசனம் அல்ல, ஃபாதர்ஸ் த்ரோனுக்கு போயிருக்கிறார். ஏழு சபை காலமாக அவர் ஃபாதர்ஸ் த்ரோனில் இருக்கிறார். அவர் வந்து பரிந்து பேசுகிறார், குறைவான சத்தியம். அதனால் அவர்கள் பரிந்து பேசுகிற ஊழியத்தின் நிமித்தமாக தான் மீட்கப்பட வேண்டும். அவங்க கொடுக்க காலத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி அவ்வளோதான். அந்த காலத்தில் முத்திரை திறக்கப்படலை, அதனால் அவங்க செய்திக்கு உண்மையாக இருந்தாங்க. அதனால் அவருடைய குறைகளை மன்னித்தார். மார்ட்டின் லூத்தர் பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்காக பரிந்து பேசினார், வெஸ்லிக்காக பரிந்து பேசினார். என்ன ஜென்டல் அந்த ஏழு தொகை அந்த பசுத்தவான்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை, இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி, மெடிட்டோரியல் ஒர்க், மத்தியஸ்த ஊழியத்தை செய்த நிமித்தமாக அவர் அப்பொழுது பிதாவின் சிங்காசனில் இருக்கிறார். இப்பொழுது அவர் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தான் ஏழு முத்திரைகளை அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை திறந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போக வேண்டும். அவருடைய சொந்த சிங்காசனம் வந்து மில்லினியம், 1000 வருஷ அரசாட்சி. பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்தில் ஏழு சபை காலங்கள் வரை அவர் பரிந்து பேசுகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் பிதாவின் சிங்காசனத்தில் இறங்கி இப்பொழுது சன் ஆஃப் மேனாக வந்திருக்கிறார், மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சன் ஆஃப் மேனாக இருந்தார். ஏழு சபை காலங்களில் அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தார், சன் ஆஃப் காடாக இருந்தார். இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூணராக இறங்கி வந்திருக்கிறார். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பெயர் வாசிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பெயரை நம்ம காண்கிறோம். பைபிளில் இருக்கிற எல்லா அங்கே ஸ்டோரிஸ் எல்லாமே, அந்த ரூத்து, ரெபேக்காள், எஸ்தர் எல்லாமே நம்ம லைஃபுக்கு அது மேட்ச் ஆகிறது. நம்முடைய அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவங்க சேடவாக இருக்கிறாங்க, நம்ம ரியாலிட்டியாக இருக்கிறோம். இப்படி நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது, யூ சீ யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், நீங்கள் உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ் புஸ்தில் பார்க்கிறீர்கள். ஏனென்றால் ஆந்திர முத்திரையை திறந்து நம்முடைய பேரங்கை காண்பிக்கிற நம்முடைய என்ன, நமக்கு என்ன பொசிஷன் இருக்குது, நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது, என்ன பிளஸ்ஸிங் இருக்கிறது. உங்களுக்கு பாடி சேஞ்ச் ரேப்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பேடு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, நம்முடைய சொத்து என்ன, நம்முடைய பேர் அங்கே இருக்கிறதா, எல்லாத்தையுமே முத்திரைகள் திறந்த பிறகு அவர் காண்பித்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்படலைன்னா நம்முடைய பெயரை பார்க்க முடியாது, நம்முடைய சுதந்திரம் என்னதென்று நமக்கு தெரியாது. அந்த பட்டாவில் நம்ம வாரிசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நம்முடைய ப்ராப்பர்ட்டியினுடைய எல்லைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன இருக்கிறது எல்லாமே இன்றைக்கு திறக்கப்பட்டு நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. டைட்டில் டீடு நம்முடைய கருத்தில் வந்திருக்கிறது. இப்பொழுது வி ஆர் த பொசஸர் ஆஃப் த டைட்டில் டீடு, வி நோ அவர் இன்ஹெரிட்டன்ஸ், வி நோ அவர் நேம் இன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். இப்பொழுது நமக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. நமக்கு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிள் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் புக், பட் இட் இஸ் அ ஓப்பன் புக். ஹல்லேலூயா. அது திறக்கப்பட்ட புஸ்தகமாய் மாறி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரைகள் எல்லாமே உடைக்கப்பட்டு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக கொண்டார், நம்ம எங்கே இருந்து வந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கோம், எங்க போகிறோம், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முத்திரையானது உடைக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறோம். நம்முடைய புஸ்தகம் திறக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்மேல் இந்த முத்திரையை உடைத்து அவர் வந்து திரை நீக்கப்பட்டு அவர் வெளியரங்கமான காட்சியாய் தொங்கினார். இந்த கடைசி காலத்தில் வார்த்தையின் மேல் இருந்த முத்திரையை உடைத்து அவர் நமக்கு வேடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கின்ஸ்மேன், ரெடீமர். அவர் வந்து நமக்காக பழி வாங்க போகிறார். இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கார். சாலமன் வந்து என்ன செய்றான்றால், பிதாவின் சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு அவன் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சிங்காசனத்தில் இறங்கி வந்து முத்திரையில் திறந்திருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகுதான். 1000 வருஷ அரசாட்சி. சன் ஆப் டேவிட்டாக உலகத்தை ஆளுக செய்கிறார். இப்பொழுது சன் ஆப் மேனாக இருந்து அவர் ரிவீல் பண்ணுகிறார். தாவீது என்ன சொல்லுகிறான், அந்த யோபாவை வந்து நீ சும்மா விடாத. அவன் சமாதானமான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்திருக்கிறான். தன்னை விட நீதிமான்களாகிய அப்பனேரையும் அமாசவையும் அவன் கொலை செய்தான். அதனால் அவனை சும்மா விடாத, நீ அவனை நியாயம் தீர்க்க வேண்டும். நான் வந்து அப்சலோமுக்கு பயந்து நான் வெறுங்காலோடு கூட எருசலேமை விட்டு சிங்காசனத்தை விட்டு நடந்து போகும்பொழுது சிமேயி என்கிறவன் என்னை தூஷித்தான். நீ புத்திமான், அவனுக்கு எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நீ அறிந்திருக்கிறாய். அவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். எனக்காக நீ அவனை பழி வாங்க வேண்டும். பர்சிலா வந்து நான் வந்து அப்படி வந்து வந்து வேதனையோடு கூட சிங்காசனத்தை விட்டு போகும் பொழுது அவன் என்னை உபசரித்தான். அவனுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். உன் பந்தியிலே அவர்கள் சாப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய பிள்ளைகளுக்கு நீ இறங்க வேண்டும் என்று அங்கே வந்து தாவீது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். சன் ஆப் மேனாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் மில்லினியத்துக்கு போகணும். நம்ம வந்து 1963 மில்லினியம் வரைக்கும் அந்த பீரியடில் நம்ம இருக்கிறோம். அந்த பீரியடில் வந்து அவர் ரெடிமராக இருக்கிறார், பழி வாங்குறவராக, நீதியை சரிகட்டுறவராக இருக்கிறார். இந்த ரெண்டு காரியங்களும் நிறைவேறணும். அவர் தாவீதின் குமாரனாக 1000 வருஷம் அரசாட்சி மெலினியத்துக்கு போகணும்னா அவர் இந்த வந்து இதற்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதான் நம்ம இந்த படத்தில் என்னென்னா பேட்டில் ஆஃப் அர்மகெதோன் போட்டிருக்கேன். பேட்டில் ஆஃப் அர்மகெதோன், எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய முடிவு. இந்த 70th week முடிஞ்ச உடனே அவங்கள 144,000 பேரை ரெடீம் பண்ணுகிறார். நம்மளை ரெடீம் பண்ணோன்னே ரேச்சர், அவங்கள ரெடீம் பண்ண பிறகு பேட்டில் ஆஃப் அர்மகெதோன் வரும், உடனடியாக வரும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு சரியாக 7 வருஷம் ஆன்டி கிரைஸ்ட் பீரியடு முடிஞ்ச உடனே பேட்டில் ஆஃப் அர்மகெதோன் வந்து அவர் நீதியை சரிகட்டும் நாள். அவர் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்க போகிறார். அவர் வந்து அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை அவர் பழி வாங்க போகிறார். அந்த வேசியை அவர் அக்கினியினால் சுட்டரிக்க போகிறார். அமெரிக்கா அது வந்து இந்த ஆடியோ வீடியோ அந்த டிவி இந்த ப்ரோக்ராம்னால உலகத்தை அது கெடுத்து விட்டது. அதனால் அந்த அமெரிக்காவையும் அவர் பழி வாங்குவார். அவர் 7வது தரிசனத்தில் பிறந்த பெண்ணாம் என்ன சொல்லுகிறார், நான் திரும்பி பார்த்தேன், அமெரிக்கா வந்து புகைக்காடாக இடிபாடுகளாக அமெரிக்கா அழிஞ்சு போகும், வாடியன் அழிஞ்சு போகும். ஆண்டவர் பழி வாங்குகிறார். உலகத்தை அவங்க கெடுத்தார்கள். இவங்க 6 கோடி 80 லட்சம் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். எல்லாரையும் அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார். அதனால் ஹி இஸ் நாட் ஓன்லி ரெடிமேர் பட் ஈஸ் அவர் கின்ஸ்மேன் அவெஞ்சர். நமக்காக அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். இயேசுவினுடைய சாட்சிகளுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அதனாலே ஆண்டவர் அவர்களை பழி வாங்குகிறார். வெளிப்படுத்தல் 18:20 வாசிக்கலாம்.
பரலோகமே பரிசுத்தவான்களே அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள்.
இதோ அவளை குறித்து, பரலோகமே பரிசுத்தவான்களே அப்போஸ்தலரே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள். அடுத்து படி வாசிங்க.
உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன்
உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார். அவர் ஒரு நாளிலே அவள் பாழாய் போவாள். ஆட்டாமிக் ஃபயர்னால அவள் ஒரு நாழிகை என்றால் ஒரு மணி நேரத்தில் அவள் அழிந்து போவாள். 10-ம் வசனம், 16-ம் வசனம், 19-ம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு நாழிகையில் என்றால் ஒரு மணி நேரத்தில் அது அழிஞ்சு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவளை பழி வாங்கினாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தரிசனத்தில் அங்கே பிரதர் பென்காம் என்ன செய்தார் என்றால், அங்கே 3வது தரிசனத்தில் அவர் 3 இசம் தோன்றுவதை காண்கிறார். ஃபேசிசம், நாசிசம், கம்யூனிசம், இந்த 3 இசங்கள் தோன்றி அந்த கம்யூனிசமானது அந்த ஃபேசிசத்தையும் நாசிசத்தையும் விழுங்கி விடுகிறது. இப்பொழுது அந்த ஃபேசிசம் நாசிசம் இல்லை, ஆனால் கம்யூனிசம் இருக்கிறது. கம்யூனிசம் அதை விழுங்கி விட்டது. கத்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கம்யூனிசத்தை ஒரு டூலாக பயன்படுத்துகிறார். டூலாக பயன்படுத்தி பூமியை கெடுத்த அந்த வேசியை வந்து நியாயம் தீர்ப்பதற்காக, அமெரிக்காவை நியாயம் தீர்ப்பதற்காக அவர் வந்து ரஷ்யாவை பயன்படுத்துகிறார். கடைசியாக ரஷ்யாவும் அழிஞ்சு போகும். வேர்ல்டு வார் 1 வரும் பொழுது 6ம் முத்திரையானது அது ஆரம்பித்து விட்டது, 6th seal ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் 1வது உலகப் போர் வந்து 1918 11ம் மாதம் 11ம் தேதி 11 மணிக்கு நின்று விட்டது. ராத்திரி 11 மணிக்கு உலக யுத்தம் நின்று விட்டது. 1914-ல் இருந்து 1918 வரைக்கும் நடந்தது. 4 வருஷ யுத்தமானது ஒரு செகண்டில் நின்று போச்சு. யார் அதை ஸ்டாப் பண்ணாங்க? இந்நாள் வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. திடீரென்று நடு ராத்திரியிலே யுத்தம் ஓய்ந்து விட்டது, பிறகு யுத்தமே இல்லை. ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணார். ஹல்லேலூயா. அதே அந்த பிரதாமுக்கு தரிசனமான அந்த கர்த்தருடைய தூதனானவர் ஸ்டாப் பண்ணினார். அதை வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். பின்பு பூமியின் 4 திசைகளில் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். பின்பு ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய வேறொரு தூதனும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரத்தை பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நான் நம்முடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் மட்டும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய அந்த தூதன் இறங்கி வருகிறார். மைட்டி ஏஞ்சல் என்ன செஞ்சார் என்றால் அந்த 4 காற்றுகளையும் அங்கே நிறுத்தி விட்டார். வீசாதபடி ஸ்டாப் பண்ண, ஏனென்றால் காலிங் அண்ட் சீலிங் இருக்கிறது. 144,000 பேர் அங்கே வந்து அவர்கள் வந்து சீலிங் பண்ணப்பட வேண்டும், காலிங் ஆக வேண்டும். அவங்க இன்னும் பிறக்க கூட செய்யலை. இப்போ 2022, அவங்க 1914 பிறந்திருப்பாங்களா? பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் பிறக்க கூட செய்யலை. அந்த வேதவாக்கியம் எப்படி நிறைவேறும்? 144,000 பேர் மீட்கப்படுவார்கள், 70வது வாரத்தில் மீட்கப்படுவாங்க. அவங்க இன்னும் பிறக்க கூட செய்யலை. 1914 பிறக்கலையே. நீங்கள் இங்கே 1914 பிறந்தவங்க இங்கே யாராக, நீங்கள் யாராக இருக்கீங்களா? நம்ம யாரும் கிடையாது. யாரும் 1914 பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்படின்னா 1914 பிறந்தால் நீங்கள் உங்களுக்கு 100 வயசுக்கு மேலே இருக்கணும். இப்போ 100 வயசு 107 வயசு இருக்கணும். இங்கே 100 வயசு யாருமே இல்லை. அதனால் நம்ம அந்த நேரத்தில் பிறக்கக்கூட செய்யலை. அந்த யுத்தமானது தொடர்ந்து கண்டினியூ ஆகியிருந்தால் உலகமே அழிஞ்சிருக்கும். அது அர்மகதோனாக மாறியிருக்கும். அது அர்மகதோனாக மாறாதபடி அந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த அந்த தூதன், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய தேவன், அந்த பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறவர், அந்த சீலிங் ஏஞ்சல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஏனென்றால் நம்மெல்லாம் உள்ளே வரணும். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படலை இன்னும். 1963 தான் முத்திரை திறக்கப்பட்டது. 1914 அப்போ உலகமே அழிஞ்சிருந்தா என்ன ஆகும்? வேத வாக்கியங்கள் நிறைவேறாது. வெளிப்படுத்தல் 5:4-5 நிறைவேறாது. நான் பிரைடு வந்து அங்கே வந்திருக்க முடியாது. 144,000 பேர் வந்திருக்க முடியாது. அதனால தான் அங்கே ஸ்டாப் ஆனது. அதுதான் காரணம். அது வந்து அந்த அந்த தூதன் அதை ஸ்டாப் பண்ணினார். பிரணாமே சந்தித்த அதே தூதன் தான். The seals were yet to be open. The 144,000 weren't even born on the earth yet. அப்பொழுது அவங்க கூட இன்னும் பிறக்கலை. நீங்களும் நானும் பிறக்கலை. அதனால நம்மெல்லாம் மீட்கப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அப்பொழுது உலகத்தை வந்து அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டார், பழி வாங்குதலை நிறுத்திவிட்டார். ஆனால் இப்பொழுது வந்து என்றால் நம்ம வந்துட்டோம், இப்போ அவங்க வரணும். வந்த பிறகு அவர் வந்து டோட்டலாக உலகத்தை அழிக்கும் பொழுது பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. முதல்ல அவர் ரெடீமர் ஒர்க்கு செய்கிறார். இப்பொழுது இந்த ரெண்டு குரூப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5 அதிகாரம், வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில், 140,000, வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தில் என் டைம் பிரைடு. இந்த ரெண்டு குரூப்பு மீட்கப்பட்ட பிறகு தான், பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்ட பிறகு தான் அங்கே அர்மகதோன் யுத்தம் வரும். உலகம் வந்து 7th வயலில் வரும். 7th வயல் வந்து ஆட்டாமிக் ஃபயர் ஆகிருக்குது. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர்கள் மேல் விழுந்தது. அந்த வாதையினால் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாக இருந்தது. வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் கடைசி வசனம், அந்த கல்மலைங்கிறது ஆட்டாமிக் ஃபயர், ஆட்டாமிக் பாம்பு அங்கே விழுகிறது. தாளந்து நிறையான ஆட்டாமிக் பாம்பு அது எல்லா இடத்துலையும் அங்கே விழும் பொழுது அந்த வாதை மகா கொடிதாக இருந்தது. ஜனங்கள் தூசிக்கிறார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள், தூசிக்கிறார்கள். அந்த 6th வயல் ஆண்டவர் வயலில் ஊற்ற வேண்டிய நேரம். 7th வயல் அங்கே 6 அங்கே தூதன் வந்து எக்காலம் விழும்பொழுது ஐப்ராத் நதி பற்றி போயிட்டு பூமியின் ராஜாக்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். அங்கே 7வது கோபகலசம் ஊற்றும் பொழுது அட்டாமிக் ஃபயர்னால இந்த முழு உலகம் சூளைய போல எரியும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும். அது 1000 வருஷ சாட்சிக்கு சுத்திகரிக்கப்படுகிறது. அட்டாமிக் ஃபயர், வால்கானிக் ஃபயர் அண்ட் ஹோலி ஃபயர், இது எல்லாமே வந்து பூமியை சுத்திகரித்து 1000 வருஷ சாட்சிக்கு அங்கே வருகிறது. அவர் இன்னும் சன் ஆஃப் டேவிட்டாக மாறலை. அவர் பிதாவின் சிங்காசனத்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகவில்லை. சாலோமன் வந்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு போக போகிறதில்ல. இங்கே தாவீது சொல்லுகிறான், நீ வந்து இவங்களெல்லாம் பழி வாங்க வேண்டும். இவர்கள் எனக்கு விரோதமாக செய்தார்கள். அந்த யோப் ரொம்ப உண்மையாக தான் இருந்தான். கடைசியில் என் மனசை வேதனைப்படுத்திட்டான், ரொம்ப வேதனைப்படுத்திட்டான். அதனால் அவனை சும்மா விடாத, எனக்காக நீ பழி வாங்க வேண்டும். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து பழி வாங்குவார். அவர் நீதியை சரியற்ற தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம அந்த பீரியடில் வந்திருக்கிறோம். மில்லினியத்துக்கு போவதுக்கு முன்னதாக அவர் பழி வாங்குவார். தன்னுடைய சிங்காசனத்துக்கு போக வேண்டும். பிதாவின் சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயங்கொழு எவனோ அவன் என்னுடைய சிங்காசனம், என்னுடைய சிங்காசனம் சொல்கிறார். அதே வசந்த பிதாவின் சிங்காசனம் அவருடைய சிங்காசனம். அது தாவீதின் சிங்காசனம், இது சாலமன் சிங்காசனம். சாலோமனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரத்தை தாவீது கொடுக்கிறார். அதே போல் இயேசு மனுஷகுமாருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அவருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படுகிறது. அவர் மரித்தோரையும் உயிருள்ளவரையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக, மில்லினியத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னதாக இப்பொழுது அவர் நியாயம் தீர்ப்பார். பாருங்கள், இப்பொழுது அவர் பிதாவின் சிங்காசனத்திலையும் இல்லை, தன்னுடைய சிங்காசனத்திலையும் இல்லை. பிதாவின் சிங்காசனத்தை இறங்கி வந்து தான் அவர் அந்த முத்திரையை திறந்திருக்கிறார். அவர் இப்பொழுது சன் ஆஃப் மேனாக இருக்கிறார். தன்னுடைய சிங்காசனத்துக்கு போக வேண்டும். அதுக்கிடையில் நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பது அவெஞ்சர். அவர் வந்து கின்ஸ்மேன் அவெஞ்சர், நம்முடைய இனத்தானாக நமக்கு பழி வாங்குறவராக இருக்கிறார். ஒருத்தனை வந்து ஒருத்தங்க வந்து வேணுன்னே கொன்னுட்டான்னா அதை யார் பழி வாங்கணுன்னா அவனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் பழி வாங்குவான். அவன் பின்னால் ஓடுவான், அவனை கொலை செய்கிறக்காக பின்னால் ஓடுவான். அவன் அடைக்கலை பண்ணுறதுக்குள்ளே பூந்துட்டா அங்கே இருக்கிற மூப்பர்களை விசாரித்து அவன் கைப்பிசகினால் கொன்னானா அல்லது வேணுன்னு செய்தா, ப்ரீ மெடிடேட்டட் மேடராக இருக்குதா அல்லது கைப்பிசகாக செய்தானே, அது ஆக்சிடெண்ட்டாக அது வந்துச்சா அப்படின்னு பார்த்து நியாயம் விசாரிக்கும் பொழுது ஆக்சிடெண்ட்டாக அது அவன் செஞ்சானா, அவன் வந்து பிரதான ஆசாரியன் மறிக்கும் வரைக்கும் அங்கே இருந்துட்டு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகலாம். 6 அடைக்கலை பட்டணங்களை ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னார். இன்றைக்கு நமக்கு அடைக்கலை பட்டணம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நம்முடைய பழியெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கி அவருடைய நாம நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவை கொன்றோம் என்ற பழி நம்மேல இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கி அவருடைய நாமம் நமக்கு, அவருடைய நாமம் என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் கீழே வரும் பொழுது நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய இந்த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் எ கிரேட் டவர் த ரைச்சஸ் ரன் இட் அண்ட் வில் ஹேவ் சேஃப் அவன் வந்து அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அடைக்கல பட்டணத்தில் வந்திருக்கிறோம், ஆனால் வேணுமென்னு செஞ்சவன் ப்ரீ மெடிடேட்டட் மேடராக இருக்கும் என்றால் அவனை வந்து யார் கையில் கொடுப்பாங்கன்னா அவனுடைய நெருங்கிய க்ளோஸ் அங்கே இனத்தான், அவனுக்கு இனத்தான் கையிலே அவனை கொடுப்பார்கள், அவனை பழி வாங்குவான். அதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இனத்தானாக வரியிருக்கிறார், நமக்காக பழி வாங்குறவர் அவர் தான், நம்மளை மீட்கிறவரும் அவர் தான். அதெல்லாம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர், எல்லாம் இருக்க தான் செய்யும். நம்மளை வந்து சிலர் அற்பமாக நினைக்கலாம், நம்முடைய சொந்தக்காரர்கள் சிலர் நம்மளை அற்பமாக நினைக்கலாம். ஆண்டவர் நமக்காக பழி வாங்குவார், நம்மளை லிஃப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்க கண்ணு முன்னாலே நம்மளை லிஃப்ட் பண்ணி அவங்கள வந்து வெக்கப்பட வைப்பார், பின்பு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பார். உங்களை யார் யார் எதிர்த்து நின்னாங்களோ, நீங்கள் உண்மையாக வார்த்தைக்கு நின்னா, அப்போ நான் அப்படி நின்னேன்னா எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்கள இயேசு கிறிஸ்து பழி வாங்குவார். நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னுடைய எனக்காக நீதியை சரி கட்டுறவர். இந்த உலகத்தின் மக்களை அவர் பழி வாங்குவார், அந்த சோபனத்து மக்களை அவர் பழி வாங்குவார், நீதியை சரி கட்டுவார். இன்றைக்கு நீங்கள் சத்தியம் சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களை ஆண்டவர் பழி வாங்குவார். நம்ம வார்த்தைக்காக நிற்பது நிமித்தமாக அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறோம்னு நினச்சி நம்மளை வந்து அற்பமாக நினைக்கலாம். ஆண்டவர் தம்முடைய மனவாட்டிக்காக அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிட போகிறேன். மூணாவது தரிசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், லவுடேசன் சர்ச்சேஜ் என்ற புஸ்தகத்தில் சாப்டர் 9 சொல்லுகிறார், த தேர்ட் விஷன் ஆஃப் த ரலம் ஆஃப் வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஷோடு மீ தட் தேர் வுட் பி 3 கிரேட்டிசம், ஃபேசிசம், நாசிசம், கம்யூனிசம். ஃபேசிசத்தை தோற்றுவித்தது முசோலினி, நாசிசத்தை தோற்றுவித்தது ஹிட்லர். ஃபேசிசம், நாசிசம், கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து ஸ்டாலின் மூலமாக ரஷ்யாவில் உருவானது. அதெல்லாம் நினைச்சேன், ஃபேசிசம், நாசிசம், கம்யூனிசம். பட் தட் த ஃபர்ஸ்ட் டூ வுட் பி ஸ்வாலோடு அப் அன் டு த தேர்ட், முதல் ரெண்டு இஷங்களும் மூணாவது அதை விழுங்கி விடுகிறது. த வாய்ஸ் அட்மானிஸ்டு, சத்தமானது என்னை நோக்கி சொன்னது, வாட்ச் ரஷ்யா, வாட்ச் ரஷ்யா, ரஷ்யாவை பார், ரஷ்யாவை பார், கீப் யுவர் ஐ ஆன் த கிங் ஆஃப் நார்த், உன்னுடைய கண்களை வந்து வடதிசை ராஜாவின் மேல் வை என்று சொல்லப்பட்டது. ரஷ்யா வந்து என்ன செய்யும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல கூப்பையை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீழையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய்.
இதை எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவனை நோக்கி, Elisha the prophet called one of the children of the prophet and said unto him, நீ உன் அறைய கட்டி கொண்டு நீ என்ன செய்த அந்த தைல இந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு நீ போ. எங்கே போகணும்? ராமோத் கிலேயாத்துக்கு போகணும். அங்கே வந்து அங்கே நிம்சின் குமாரனாகிய யெகு அங்கே இருப்பான். அந்த யெகுவை வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை தனியாக நீ கூப்பிட்டு போட்டு உள்ள அறையிலே கூப்பிட்டு போய் நீ வந்து அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
தைல குப்பியை எடுத்தவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான்.
நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி உள்ளான ஒரு அறையிலே கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். உடனே நீ ஓடிடணும். கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எலியா தீர்க்கதரிசி எலிசாட்ட சொன்னது அது அப்படியே அந்த தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவன் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வாலிபன் அவனை பார்த்து சொல்லுகிறான் நீ இந்த மாதிரி செய்ய வேண்டும். அவன் கரெக்டாக அப்படி எப்படி சொன்னானோ அப்படியே செய்கிறான். அதே வார்த்தைகளையே அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக சொல்லுகிறான். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாக அந்த வாலிபன் கீலேயாத்தில் ராமத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாபதியை உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு எகு எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாபதியாக
அங்கே ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த தலைவர்கள் எல்லாம் மிலிட்டரி கேப்டன்ஸ் எல்லாமே மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லார் மத்தியில் அந்த எகு இருக்கிறான். இப்பொழுது எகுவை தனியாக கூப்பிடுறான், உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும், அதனால் நீர் எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே போல அவனை ஒரு உள்ளறையிலே கொண்டு செல்கிறான். ஆறாம் வசனத்தை வாசிக்கிறான்.
அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக
அபிஷேகம் பண்ணினேன். I have anointed thee king over Israel. அப்படின்னு சொல்லி உன்னை வந்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண அபிஷேக தைலத்தை அவன் தலை மேலே ஊற்றுகிறான். ஊற்றி என்ன செய்கிறான் என்றால் அவன் தொடர்ந்து என்ன சொல்லுகிறான், ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் இஸ்ரவேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய்.
அவன் எல்லாரையுமே கொன்னுட்டா, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்னுபட்டாள். எலியா சொல்லுகிறான், நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்னையும் அவள் கொல்ல வலை செய்கிறான். எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொன்று போட்டு விட்டார். தீர்க்க தரிசிகளை கொல்லுகிறவள் இந்த இயேசபேல். அதனால் என் ஊழியக்காரராய் தீர்க்க தரிசியின் இரத்தப்பழியும், அவர் வந்து அந்த பழி வாங்குறவராயிருக்கிறார், இரத்தப்பழியும் சகல ஊழியக்கார இரத்தப்பழி இயேசபேல் கையிலே வாங்கும்படி ஆகாவின் குடும்பத்தை அழித்து விடும்படியாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும் படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலா இராத படிக்கு இஸ்ரவேலிலே அவனுடைய அடைப்பட்டவனும் விடுபட்டவனும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாராக எரோபயின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாராக பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன்.
எல்லாரையுமே நான் வந்து அங்க அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறேன். அதன் பின்பு பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
யேசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான்.
யேசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லி அவளை அடக்கம் பண்ணுவார் இல்லை என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போகிறான். எப்படி எலிசா சொன்னாரோ அதே மாதிரி தான் செய்யறோம். எலியா மேலே எலிசா மேலே எலஜா ஸ்பிரிட் இருக்கே, எலஜா ஊழியம் இப்பொழுது எலிசா மூலமாக கண்டினியூ ஆகிறது. இப்பொழுது ஒரு வாலிபனை அழைத்து சொல்லுகிறான், எது பழி வாங்குவதற்காக, நீதியை சரி கட்டுவதற்காக என்னுடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டால், பசுத்தவான்களை கொலை செய்தால், அந்த இரத்தத்துக்காக நான் பழி வாங்க வேண்டும். அதுக்காக ஆண்டவர் யெகூவை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த யெகூவை அனாயின் பண்ணுவது ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் போயிட்டு அவனை வந்து தனியாக கூப்பிட்டு அங்கே எலிசா என்ன சொன்னாரோ அதேபடி கரெக்டாக செய்துட்டு வரான். கொஞ்சம் கூட அவன் மாற்றி செய்யலை, அவர் சொன்னதை கரெக்டாக சொல்லி என்ன காரியத்தை நீ சொல்லணும் அதையும் அவர் கற்பித்து கொடுக்கிறார். அவர் கற்பித்து கொடுக்குற மாதிரியே அவன் செய்கிறான். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ரஷ்யா வந்து அந்த எகுவாக இருக்கிறான். ரஷ்யா என்ன செய்யும், எகுவாக இருக்கிறது. ஜேசபெல், ஏசபேல் யார் என்றால் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சாக இருக்கிறது. ஆகாப் யாருன்னா அமெரிக்கா. எலஜா யார், பிரதர் பென்கேம். அந்த யங் மேன் யார், ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ஐந்து விதமான ஊழியம், அனாயிண்டட் பாஸ்டர்ஸ். அதெல்லாம் வந்து அந்த அந்த வாலிபனாக அந்த இளைஞனாக இருக்கிறது. எல்லாமே இப்பொழுது காட்சியிலே இருக்கிறது. எலஜா போயிட்டார், அதுக்கு பதிலாக எலிசா இருக்கிறார். அதெல்லாம் எலஜா சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அங்கே யார் நிறைவேற்ற வேண்டும், எகு நிறைவேற்ற வேண்டும். எகு ரஷ்யா இருக்குது. வால்டிமிர் புட்டின் ரொம்ப மோசமாக செயல்பட உலகமே அவரை வெறுக்குது. உக்ரைன் மேலே ரொம்ப அதிக யுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு நம்ம உலகத்தின் ஒரு பகுதியே நாச வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் ஜெயிக்கிறா யார் தோல்வி அடையாங்கிறதை இப்பொழுது கூட கணிக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்த யுத்தம் நிற்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிறோம். நேற்று ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார்னு விசுவாசிக்கிறோம். ஆமீன். அதனால் ஜெகு வந்து ரஷ்யாவாக இருக்கிறது. ஆகாப் அமெரிக்கா இயேசபேலுக்கு தன்னை விற்று போட்டான். அதனால் அமெரிக்கா வந்து இப்பொழுது கத்தோலிக் கண்ட்ரியாக மாறி இருக்குது. வாடிகன் என்ன சொல்லுதோ அதுதான் அது செய்யும். ஜேசபெல் என்ன சொல்லுகிறாளதோ அதை தான் ஆகாப் செய்வான். அதே மாதிரி இப்பொழுது அமெரிக்கா மாறி இருக்கு. ப்ரோட்டஸ்டன் கண்ட்ரி வந்து கத்தோலிக்க கண்ட்ரியாக அது மாறி இருக்கிறது. இன்னும் யங் மேன் அனாய்டட் ப்ரீச்சர் இருக்கிறாங்க. அனாய்டட் ப்ரீச்சர் தீர்க்க தரிசியின் புத்திரராக இருக்கிறார்கள். ஒன் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் த ப்ராஃபெட். இவங்க வந்து கரெக்டாக செய்வாங்க. பிரதர் பெனாம் வந்து என்ன வெளிப்பாடோடு சொன்னாரோ அதே வெளிப்பாடை சொல்லுவது, அதான் அனாய்டட் ப்ரீச்சர். எல்லாருமே அனாய்டட் ப்ரீச்சராக இல்லை. ஒருத்தருடைய பிரசங்கம் அது பைபிளை ரிவீல் பண்ணதென்றால், அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கும் என்றால், அந்த பிரசங்கம் அவங்கள ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். அந்த பிரசங்கத்தை கேட்டால் அவங்க ரேப்சருக்கு ஆயத்தமாவாங்க. அப்படி ஒரு பாஸ்டர் செய்தியை கொடுக்கலன்னா அவர் அனாய்ண்டட் ப்ரீச்சர் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மள ஞானஸ்தானம் எடுக்கணும், தீர்க்க தரிசியை விசுவாசிக்கணும், நம்ம வந்து சாபனத்துக்கு போகக்கூடாது, நம்ம அதை விட்டு வெளியே வரணும், நம்ம எல்லாம் வந்து ப்ராஃபட் மெசேஜில் இருக்கிறோம், அந்த அளவுக்கு சொன்னால் போதாது. அது வந்து புத்தி இல்லாத கன்னிகளாக இருப்பார்கள். அவங்க ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ் இல்லை, ஆயில் அனாய்ண்டட் ப்ரீச்சராக இருக்க வேண்டும். எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அதில் வெளிப்பாடு இருக்க வேண்டும். அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது வெளிப்படுத்த வேண்டும். அது ஃபுல்னஸ்ஸாக வேர்டாக இருக்க வேண்டும். அந்த மெசேஜை கேட்ட பொழுது அவங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தா அவங்க ரேப்சரில் போகிறவங்களா இருக்கணும். இதுதான் அனாய்ண்டட் ப்ரீச்சர். இப்பொழுது ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது அனாய்ண்டட் ப்ரீச்சர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்பொழுது எலிசா என்ன சொன்னானோ அதை கரெக்டாக அதே மாதிரி சொல்லுகிறான். அவன் நினைச்சான் அதே சொன்னதை கொஞ்சம் கூட பிழை இல்லாதபடி நிறைவேற்றி முடிக்கிறான். கத்தர் இன்னைக்கு ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறார், அந்த வாலிபனை வச்சிருக்கிறார். அந்த செய்தி என்ன செய்யறது என்றால், அதுதான் வந்து யெகூவை அனாயிண்ட் பண்ணுகிறது. எதற்காக? அவர் நீதியை சரி கட்டுவதற்காக, பழி வாங்குவதற்காக. அந்த யங் மேன், திஸ் வாஸ் அ யங் மினிஸ்ட்ரி. யங் மேன் என்றால் யங் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி ஆனது எனது ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரியாக இருக்குது. அண்டர் ஈகிள் அனாய்டிங், இது வந்து கழுகின் அபிஷேகத்தை பெற்றதாக இருக்கிறது. ஈகிள் அனாய்டிங் ஆஃப் எலைஜா, எலியாவினுடைய அந்த கழுகின் ஆவியை பெற்றிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் திஸ் டே, இந்த நேரத்துக்குரிய அது ஊழியமாக இருக்கிறது. நீ வந்து அவனை இன்னர் சேம்பரில் கொண்டு போ, அவனை வந்து நீ அனாய்ட் பண்ண வேண்டும். இந்த மெசேஜ் வந்து நமக்கு அனாய்டிங்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எலஜா மினிஸ்ட்ரி எலிசாவுக்கு அனாய்டிங்கை கொண்டது. அவன் நல்ல காரியங்களை செய்தான். ஆனால் யெகூவுக்கு அது அனாய்டிங் கொண்டது. அவன் அழிச்சான். எலிசா வந்து ரெடிமராக இருக்கிறான். அவன் என்னஜா போகிற இடத்துலலாம் அற்புதங்கள் நடக்கிறது. ஏன்னா எலஜாவின் ஆவி அங்கே இருக்கிறது. அதனால் அவன் செய்த அற்புதங்கள், 16 அற்புதங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே போனாலும் நன்மை செய்தான். ஆனால் யெகூவையும் அதே அனாய்ட் பண்ணும்பொழுது யெகூ வந்து நீதியை சரி கட்டுறான். இது ரெடாம்ஷன், எலிசா மினிஸ்ட்ரி ரெடாம்ஷன். அதே அனாய்டிங்கை தான் யெகூ பெறும் பொழுது அவன் வந்து பழி வாங்குகிற ஊழியத்தை செய்கிறான். அல்ல, தேவன் வந்து ரெடிமராகவும் இருக்கிறார், அவர் வந்து பழி வாங்குகிறவராக இருக்கிறார். அதெல்லாம் நம்மை கெடுத்தவர்களை, வார்த்தைக்கு விரோதமாக இருந்தவர்களை, அந்த ஐடல் ஒர்ஷிப் கொண்ட அதை பழி வாங்க வேண்டும் என்றால் எலிசா அதை செய்ய முடியாது. ஆண்டவர் யெகூவை அனாய்ட் பண்ணுகிறார். அந்த டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் படி சொல்கிறார். அதே போல் பிரதர் பெனாம் செய்தி 1120 செய்தியும் படித்து அதில் இருக்க வெளிப்பாடை ஒன்று சேர்த்து ஜனங்களுக்கு சொல்லுவது. தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால் 1120 செய்தியில் ஸ்கேட்டர் பண்ணி போடுகிறார். அதை அங்கேயும் செதறி போட்டிருக்காரு. பைபிளும் அப்படி தான். பைபிளில் வெளிப்பாடுகள் அங்கேயும் செதறி இருக்கிறது. தீர்க்கதரிசி செய்தலையும் அது வெளிப்பாடுகள் செதறி இருக்கிறது. ஆனால் ஒரு பாஸ்டருக்கு அவர் அனாய்டிங் கொடுத்து அவர் அபிஷேகத்தின் கீழே அதை ஒன்று சேர்க்கிறார். அங்கே ஏசாயா 34:16 என்ன செய்யும் என்ற கர்த்தருடைய ஆவி அதை ஒன்று சேர்க்கும். 16 வாசிக்கலாம். ஏசாயா 34:16 நினைக்கிறேன்.
கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாயை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும்.
இதோ கர்த்தருடைய வாசியை தேடி வாசியுங்கள். ஒரு பாஸ்டர் மெடிடேஷன் பண்ணி அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ஆவி அதை ஒன்று சேர்க்கும். அதை ஒன்று சேர்த்து ஒரு மெசேஜ் தலைப்பின் கீழே உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுகிறார். அது உங்களுக்கு என்ன செய்கிறது? ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த யங் மேன். ஏசாயா 8:20 வாசிக்கலாம்.
கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவளுக்கு விடியற் காலத்து.
ஒரு பாஸ்டர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த ரிட்டன் வேர்டையும் கவனிக்கணும், இது வந்து இந்த புஸ்தகத்தையும் கவனிக்க வேண்டும். இது 69 புஸ்தகங்கள் நினைக்கிறேன், அங்கே புஸ்தகங்கள் இருக்கிறது. இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் அதையும் பார்க்கணும், தீர்க்கதரிசி செய்தியும் பார்க்கணும். அப்போ ஒரு பாஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாக வேண்டியதாக இருக்கு. இங்கிலீஷில் தான் எல்லா மெசேஜும் இருக்கு. வெளிவராக இருந்தால் பரவாயில்ல, பாஸ்டராக இருக்கணும்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியணும், எல்லா மெசேஜையும் அவர் படிக்கணும். அதனால் அவருக்கு இங்கிலீஷ் தெரிவது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அவிதமாக தான் பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பவுல் எல்லாத்தையும் நல்லா படித்தவன், ஆண்டவர் பவுலை பயன்படுத்துகிறார். அதனால் பாருங்கள் என்ன செய்கிறார் என்றால், இந்த ரெண்டு சாட்சியாமத்தையும் வேதாமத்தையும் கவனிக்க, ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்னா ரேப்சர் கிடையாது. இப்பொழுது இந்த ஃபைவ் இந்த யங் மேன் வந்து அப்படி ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர், அவன் அனாயிண்டட், இன்னைக்கு இருக்கிற அனாயிண்டட் ப்ரீச்சருக்கு அடையாளமாக இருக்கிறான். எகு ரெடியாக இருக்கிறான், உலகத்தையே ஆட்டம் பாம்பில் அழிப்பதுக்கு ரஷ்யா ரெடியாக இருக்கிறது, உக்ரைனை பயன்படுத்துகிறது, ஆட்டம் பாம்பு போட்டுருவேன்னு பயன்படுத்துகிறது, பயப்படுத்துகிறது. ரஷ்யா இன்றைக்கு என்ன ஜென்ரல் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அவங்க வந்து அவங்க ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அவங்களுடைய மிலிட்ரியை வந்து பயன்படுத்துது. போப்பு வந்து அமெரிக்கா மிலிட்ரியை பயன்படுத்துகிறார். அதனால் அவர் ஆகாபாய் இருக்கிறது. இது உலகத்தை முழுவதையுமே தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்துருக்கிறாங்க, தங்களுடைய கையில் வைத்திருக்காங்க. ஐஎம்எஃப்க்கு அவங்க தான் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் எல்லாமே அவங்க எப்படி அங்கே ஃபைனான்ஸ் வருது, ஒவ்வொரு நாடும் ட்ரில்லியன் டாலர் கடன் வாங்குது. எல்லா நாடும் கடன் வாங்கினா அந்த ஐஎம்எஃப்க்கு யாருக்கு அந்த பணம், எவ்வளோ பணம் எப்படி வருது, யார் கொடுக்குறா, அது சீக்ரெட்டாக இருக்கிறது. போப்பு அதுக்கு சப்ளை பண்ணுகிறார். உலகம் எல்லாமே கடன்கார நாடாக இருக்கிறது. அமெரிக்காவே கடன்கார நாடாக இருக்குது. 40% டேக்ஸ் அவங்க கணக்கு பண்ணி தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கடனை 40% கூட கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஒரு கடன்கார நாடாக இருக்குது. பிரதமே அவர் காலத்தில் சொல்கிறாருன்னா இப்போ அது எவ்வளோ கடன் இப்போ அதை விட அதிகமாக இருக்கும். எல்லா உலகத்தின் செல்வங்கள்லாம் அங்கே இருக்கிறது. ஜேசபெல் அங்கே இருக்கிறாள், ஆகாப் அங்கே இருக்கிறாள். இதோ என்ன ஜென்ரல் பென்கம் ஆண்டவர் காய்ச்சி விட்டு எலியாவை காய்ச்சி விட்டு எடுத்து விட்டார். இப்பொழுது ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி இருக்கிறது. அதனால் ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி தான் கடைசி ஊழியத்தை செய்கிறது. எலியா சொன்ன கடைசி ஊழியம் வந்து நீ இஸ்ரவேலின் மேல் எகுவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அது இந்நாள் வரைக்கும் அதை செய்யலை. இப்பொழுது என்ன சென்றால் அந்த எலஜா சொன்னதை இந்த யங் மேன் நிறைவேற்றுகிறான். அதே போல் பிரதமருடைய அந்த வெளிப்பாடை கடைசியில் அனாயிண்டட் ப்ரீச்சர் உலகமெங்கிலும் அதை கொண்டு செல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே அந்த யங் மேன் போகிறான். யங் மேன் த ப்ராஃபிட் வென்ட் டு ராமோத் கிலேயாத். ராமோத் கிலேயாத்துக்கு போய் அவனை தனியாக கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். அதே போல் ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார், ஒரு ஆத்மாவை தனியாக கூப்பிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசலாம். ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறதா? ஏழாம் முத்திரன்னா என்ன? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியலையா? டேனியல் 70 weeks என்னன்னு புரியல, அந்த கால்குலேஷன் புரியலையா? வீட்டுக்கு வாங்க, தனியாக கூப்பிட்டு வீட்டில் வச்சு இதோ பேசி அவங்களுக்கு கிளியர்னஸை ஏற்படுத்தி சத்தியத்தை சொல்லுவது. அதெல்லாம் அந்த யங் மேன் என்ன செய்கிறார், எங்கே போனாலும் அவர் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுகிறார். அவருக்குள்ள சீக்கிரட் இருக்குது, தேவனுடைய வார்த்தையின் சம்பூர்ணம் அவருடைய ஹார்ட்டில் இருக்குது. அதனால் பவுல் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணார். பிரதமர் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா டாக்டரினை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுறது கிடையாது, ரெவலேஷனை கொடுப்பதில்லை, டாக்டரினை பற்றி தான் சொல்கிறது. டாக்டரின் அவசியம், அது பேசிக் டாக்டரின், பேசிக் அது உபதேசம். ஆனால் ரெவலேஷனை சொல்லணும். அதை எப்படி சொல்லணும், சிலருக்கு ஒன்காடை பற்றியே விளக்கம் சொல்ல தெரியாது, சில பாஸ்டர்களுக்கு அது கூட விளக்கம் சொல்ல தெரியாது. இவங்கெல்லாம் எப்படி அந்த யங் மேனாக இருக்க முடியும், இருக்க முடியாது. கிளியராக ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துது. இப்போ ஃபுல்னஸ்ஸாக பேட் அங்கே வெளிப்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கு அனாய்டிங்கை கொண்டு வருது. அந்த எகுவுக்கு அது அனாய்டிங்கை கொண்டு வந்த பொழுது அவனை வந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் யெகோவாவை பயன்படுத்துகிறான். Avenge the blood of my servants, the prophets, and the blood of all servants of Lord at the hand of Jezebel. Jezebel வந்து அவளுடைய பசுத்தோண்ட இரத்தத்தையும் தீர்க்கதரிசி இரத்தத்தையும் சிந்தினாலே 6,80,000 கிறிஸ்தவளை அவள் கொலை செய்தாள். அந்த ஜேசபேல் கொலை செய்தாள். அந்த கத்தோலிக்க மார்க்கம் கொலை செய்தது. நீ வந்து அதை வந்து பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து அந்த அவர் அந்த யங் மேன் அதை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றும் பொழுது என்ன செய்கிறது? அது வந்து ஒரு ஷேடோவாக இருக்கிறது, ரியாலிட்டியாக நடக்க போகுது. ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்ப் போடும் பொழுது ஒரு மணி நேரத்திலே அது அழிந்து போகிறது. அது பண்ண வை ஆர் நாட் எ டினாமினேஷன் என்ற செயலை சொல்லுகிறார். தே ப்ளோ தட் திங் ஆஃப் த மேப் ஜஸ்ட் அஸ் சர்டன் ஆஸ் ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர். நான் இங்கே நிற்பது எப்படி அது உண்மையோ அதே போல் அந்த வாடிகன் பட்டணம் அழிவது உண்மை. அவங்க மேப்பை விட்டு அதை எடுத்து விடுவார்கள். அதனால் அவிதமாக பிரதர் பிரனன் சொல்லியிருக்கிறார். நேபுகாத் நேச்சர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அழித்தானோ அதே போல் யெகூ வந்து அந்த ஜேசபேல் ரிலிஜன், ஏசபேல் மார்க்கத்தை அழித்து போடுவான் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவன் நாபோத்தின் நிலத்தை அவர்கள் எடுத்தார்கள். 2 ராஜாக்கள் 9:10 வாசிக்கலாம்.
ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான்.
ஏசபேல் வந்து அங்கே வந்து நாபோத்தின் இரத்தத்தை அங்கே வந்து சிந்தினபடியினாலே ஆகாப் வந்து நாபோத்தின் இரத்த நிலத்தை எடுத்துக்கொண்டான். நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். 1 ராஜா
அவளை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும்.
நாய்கள் உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை பொய் சொல்லி அவன் ராஜாவையும் தேவனையும் தூசித்தான் என்று பொய் சொல்லி பேலியாளின் மக்களை சாட்சியாக ஏற்படுத்தி கல்லறிந்து கொன்று அந்த நாபோத்தின் திராட்சை சொத்தை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கத்தோலிக்க மார்க்கம் பொய்யினாலே பணத்தை சம்பாதிச்சிருக்கிறது. எப்படி ஜேசபேல் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த நாபோத்தை கொலை செய்தாலோ அதே போல் கத்தோலிக்க மார்க்கம் பர்கேட்டரின்னு ஒரு இடம் இருக்குது, உத்தரிக்கின் சலன்னு ஒரு இடம் இருக்குது. உங்கள் தாத்தா மறித்து இப்பொழுது பர்கேட்டரியில் இருக்கிறார், உத்தரிக்கின் சலத்தில் இருக்கிறார். நீ வந்து அந்த பர்கேட்டரியிலிருந்து அங்கே பரலோகராஜ்யம் போகணுன்னா இங்கே காசு போடணும். இங்கே இவ்வளோ ஆஃபரிங் கொடுத்தா, எங்கள் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு இவ்வளோ ரூபாய் இவ்வளோ காணிக்க கொடுத்தா அவர் சாமியார் தன்னுடைய ஜபத்தினால அந்த ஆத்மாவை வந்து பர்கேட்டிலிருந்து ஹெவனுக்கு அனுப்பிடுவார். அதனால் தங்கள் செத்துப்போன தங்களுடைய முன்னோர்களுக்காக குடும்பத்தாருக்காக அவங்க வந்து என்ன செஞ்சார்கள் என்றால் காணிக்கை செலுத்தினார். பர்கேட்டரின்னு உலக அப்படி ஒரு இடம் கிடையாது. இந்த உலகம்தான் பர்கேட்டரி. இங்கே தான் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். அவங்க வந்து பர்கேட்டரின்னு ஒரு இடம் இருக்குது, உத்தரிக்கும் சலன் இருக்குது. சாமியார் நீங்கள் காணிக்க கொடுத்தீங்கன்னா சாமியார் தன்னுடைய ஜபத்தினால அதுக்கு அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இங்கே காசை போடுங்க அப்படின்னு காசெல்லாம் அங்கே கொண்டு வந்தாங்க. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது போல அந்த ஜனங்களுடைய பணத்தை அபகரித்தார்கள். பீட்டர்ஸ் சர்ச்சி ரோமாபுரியில் கட்டுவதற்காக அங்கே அங்கே போப்பு வந்து பாவ மன்னிப்பு சீட்டை இண்டலன்ஸ், அதாவது பாவ மன்னிப்பு சீட்டை விற்றார்கள். நீங்கள் வந்து என்ன சொன்னால் செய்ய போகிற பாவத்துக்கு கூட இங்கே நீங்கள் காசை போட்டிங்கன்னா நீங்கள் செய்ய போகிற பாவம் கூட மன்னிக்கப்படும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் பணத்தை செலுத்த வேண்டும் அப்படி என்று அந்த பணத்தை பாவம் மன்னிப்பு சீட்டை விற்கும் பொழுது தான் மார்ட்டின் லூத்தர் அதக்குரமாய் போராடினார். பாருங்கள், அவங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். ஜனங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு உலகத்தின் செல்வம் கோல்டு எல்லாமே இன்றைக்கி அவங்க கையில் இருக்குது. எப்படி ஜேசபெல் அவள் வந்து பொய் சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி நாபோத்தின் நிலத்தை அபகரித்தது போல அதே தான் செய்கிறது. சர்ப்பமானது பொய் சொல்லி ஏவாளை வஞ்சித்தது. அதே போல் ஜேசபேல் வந்து பொய்யினாலே நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டாள். அவங்க சர்ப்பமானது செய்த அதே வேலையை தான் செய்கிறாள். சர்ப்பமானது ஏவாள்கிட்ட நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி அவன் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டான். ஆடாமுடைய கையிலிருந்து உலகத்தை அவன் பெற்றுக்கொண்டான், உலகத்தையே அவன் பெற்றுக்கொண்டான். This word of the Lord coming to Elijah concerning Ahab. இந்த தேவனுடைய வார்த்தையானது எலியாவுக்கு வருகிறது. எலியா ஆகாபையும் யேசபேலையும் குறித்து சொல்லுகிறான். கன்சர்னிங் ஏகப் அண்ட் ஏகப் அந்த ஏன்னா அமெரிக்கா, அதே போல் அன்றைக்கு ஆகாபையும் யேசபேலையும் குறித்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யாருக்கு வந்தது? எலியா தீர்க்க தரிசிக்கு வந்தது. அதே போல் இன்னைக்கு எலியாவின் ஆவியை பெற்ற ஏழாம் தூதன் பிரதர் பென்காமுக்கு அவர் வந்து அமெரிக்கா ரஷ்யா வாடிகனை சுட்டி சொல்லுகிறார். கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா என்று சொல்லுகிறார். அதுதான் வந்து ஆட்டம் பாம்பை போட்டு அமெரிக்காவையும் வாடிகனையும் அழிக்கும் என்று அவருக்கு எப்படி அந்த எலஜாவுக்கு அங்கே வந்ததோ அதே போல் இந்த எலஜாவுக்கும் அதே மாதிரி தீர்க்க தரிசனம் வருகிறது. அது ஷேடோ, இது ரியாலிட்டி. கர்சிங் அப்பான் த ஹோல் நேஷன், அந்த தேசத்தின் மேலே, இதனர் அங்கே அமெரிக்கா தேசத்தின் மேலே அங்கே சாபம் வந்தது. அது ஆகாபா இருக்கிறது. ஜேசபெல் மேலே ஒய்ஃப் வந்து அந்த ஒய்ஃப் ஏசபெல் தான் அவனை தூண்டி விடுகிறாள் அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துவதற்காக. அதே போல் இந்த வந்து பூமி அனைத்தையும் அது கெடுத்து விட்டது. பசுத்தவாண்டிய ரத்தமும் தீர்க்கதரிசிகளின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளத்திலே காணப்பட்டது என்று தூதன் விளம்பினான். வெளிப்படுத்தல் 18 கடைசி வசனம், 24 வசனம் கடைசி வசனம் வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவானுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில்,
எல்லா ரத்தமும் அவட்ட காணப்படுகிறது. அதனால அந்த இரத்த பழியை அவர் வாங்குகிறார். எலஜா அதை சொல்லி இருக்கிறார். நம்ம எலஜா சொல்லி இருக்கிறார். நம்ம இதை கடைசி காலத்தில் எலியா, அது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் எலஜா. அதே தான் இப்போ நடக்கிறது. கர்த்தர் வந்து எவ்வளவு இதாக சொல்லுகிறார். அதனால் அவர் ரெடீமராக இருக்கிறார், அவர் அவெஞ்சராக இருக்கிறார். நம்ம வந்து அவர் மீட்டு கொள்ளுகிறார். நமக்கு பாடி சேஞ்ச் கொண்டு வந்து ரேப்சர், 144,000 இருக்கு. அவர் மில்லினியத்தை கொண்டு வருகிறார். இப்பொழுது அவர் சன்அப் மேனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஓன் த்ரோனுக்கு இன்னும் போகலை. அவர் பிதாவின் சிங்காசனம் இல்லை. அவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். சன்அப் மேனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட பிராமா ஒருத்தருக்கும் அந்த ராப்சரிங் ஃபெய்த்து தருகிறார். அவங்கள புத்தியுள்ள கன்னியாக மாற்றுகிறார். அவங்களுக்கு அனாய்டிங் அண்ட் சீலிங் தருகிறார். சீலிங் காலிங் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். பின்பு அவர் அவெஞ்சராக மாறுவார். அவர் வந்து நீதியை சரி கட்டுவார். அதன் பின்பு மில்லினியம் வரும். அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போகும் பொழுது நாமும் கூட அவரோடு கூட, அவன் செயங்குணர் எவனோ அவன் என்னும் அவனும் என்னோடு கூட அவன் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருளி செய்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவரோடு கூட நம் உலகத்தை ஆளுகை செய்வோம். அதான் முதலாம் உயிர்த்தொழிலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மனத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனும் கிறிஸ்துவோடு கூட இருந்து உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். அதனால் அருமையானே நம்ம அந்த சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட போகிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை நம்ம ஏறெடுக்கலாம். கர்த்தாவே, இயேசு என்னுடைய ரெடீமர், எனக்கு அவர் நீதியை சரி கட்டுறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக பழி வாங்குகிறவர். அவர் கடைசியாக அவர் நீதியை சரி கட்டுற நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் உலகத்துக்கு வெளிப்படுவார். இப்பொழுது அப்படி வெளிப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்னதாக அவர் இதெல்லாம் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்விதமான ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லோரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாட்டிடும் மாநிலரை மீட்க மாட்டீரோ? இந்த மாயலோக நம்பி மாட்டிடும் மாநிலரை மீட்க மாட்டீரோ? நாங்கள் ஆண்டவர் உம்மை குறித்து தியானம் பண்ணினோம். நீர் எங்களுடைய ரெடீமராக இருக்கிறீர். எப்படி எங்களை மீட்டுக் கொள்கிறீர்? எங்களுக்கு ஆண்டவரே பாடி ரெடாம்ஷனை ஆண்டவரே வைத்திருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக நீர் தாமே அந்த ராப்சரை வைத்திருக்கிறீர். 144,000 பேருக்கு நீர் ரெடீமராக வெளிப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ரெடாம்ஷன் ஒர்க்கு முடிவடைகிறது. பின்பு நீர் அவெஞ்சர், நீதியை சரிகற்றவராக நீர் ஆண்டவரே பூமியை கெடுத்தவர்களை, இதை கிறிஸ்டியானிட்டியை கெடுத்தவர்களை, வார்த்தையை விசுவாசியாத உலகத்தை, விக்கிரகாரணைக்காரர்கள், எல்லா விதமான கோட்பாடில் இருக்கிற எல்லாருக்கும் நீதியை சரிகட்டுவீர். வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அத்தனை பேருக்கும் நீதியை சரிகட்டுவீர். விதமான ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒன்லி அனாய்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் ரெடாம்ஷன் இருக்கிறது. ப்ரீ டெஸ்டினேட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் ரெடாம்ஷன் இருக்குது. மற்ற எல்லாரும் அழிவிலே பங்கு பெறுவார்கள். இயேசு அன்புள்ளவர் அன்புள்ளவர் என்று சாத்தான் சொல்லுகிறான். அவருக்கு இன்னொரு பகுதியை காண்பிக்க மாட்டுகிறான். அவர் நீதியை சரிகட்டுறவர். 2000 வருஷத்துக்கு முன்பாக நீர் ரெடிமராக வந்தீர். இப்பொழுது நீதியை சரிகட்டுறாக வெளிப்பட்டிருக்கீர். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அதை ரிவீல் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்விதமாக இருக்கும், அந்த ரெடாம்ஷன் எவ்விதமாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது அதை தியானிக்கிறோம். எங்களுக்கு காலிங் அண்ட் அனாயிண்டிங் கொடுத்துருக்கிறீர். எங்களை வேறு பிரித்திருக்கிற வார்த்தைக்காக நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அவருடைய ப்ரோக்ராமை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய விசுவாசம் இதை ஆண்டவரே ரேச்சரிங் ஃபெய்த்தாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் விசுவாசத்தினாலே சுதந்திரித்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. வரப்போகிற அழிவிலே நாங்கள் பங்கு பெறாதபடி அந்த ராகாபை போல நாங்கள் ஆண்டவரே விலகி இருக்க, அந்த இரத்தத்தின் கீழ் இருக்க, வார்த்தையின் கீழ் இருக்க, பலத்த துருகமாகிய அந்த கோட்டைக்குள்ளே இருக்க எங்களை நீர் வழி நடத்தும். இப்போ எங்களை பாதுகாத்து கொள்வது ராத்திரியில் எங்களோட குளிரும். நாளைக்கு நடக்கிற பிரதர்ஸ் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும். சகோதரமார்கள் எல்லாருமே அதில் பங்கு பெற நீர் வழி நடத்தலை தருவீராக. அந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். கர்த்தாவே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க எங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றித்தாரும். அந்த ப்ரோக்ராமை நீர் வாழ்க்கை பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கத்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமே.